கர்த்தர் அவரது பிள்ளைகளுடன் தொடர்பு கொள்ள தனிப்பட்ட வழி மற்றும் ஆசாரியத்துவ வழி என்ற இரண்டு வழிகளை கொடுத்திருக்கிறார். அத்தியாவசியமான இந்த இரண்டு தொடர்பின் வழிகளை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், அவற்றால் வழிநடத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமது பரலோக பிதாவிடம் நாம் ஜெபிக்கிறோம். அவரது பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் பிற வழிகளிலும் அவர் நமக்கு பதிலளிக்கிறார். சத்தியத்திற்குள் நம்மை வழிநடத்தவும் நாம் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் நமக்கு காட்டவும் பிதாவையும் குமாரனையும் சாட்சி கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியின் ஊழியம். பரிசுத்த ஆவியின் மூலமாக நமது பரலோக பிதாவுடன் இந்த தனிப்பட்ட தொடர்பின் வழி சத்தியத்தின், நமது சாட்சியின், நமது அறிவின், ஒரு நேசமுள்ள பரலோக பிதாவிடமிருந்து வருகிற நமது தனிப்பட்ட வழிநடத்துதலின் ஆதாரமாயிருக்கிறது. அதன் சத்தியத்தின் ஒரு சொந்த சாட்சியை பெறுவதற்கு அவரது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அனுமதிக்கிற அவரது அற்புதமான சுவிசேஷ திட்டத்திற்கு அது ஒரு அத்தியாவசியமான பகுதியாகும். பரிசுத்த ஆவியின் மூலமாக நமது பரலோக பிதாவிடம் நேரடியான தனிப்பட்ட தொடர்பின் வழி தகுதியின் அடிப்படையில் இருக்கிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் திருவிருந்தில் பங்கேற்பதால் நமது உடன்படிக்கைகளை புதுப்பிக்க நாம் கட்டளிடப்பட்டிருப்பதால் அது மிக அத்தியாவசியமாயிருக்கிறது. நம்மை வழிநடத்த அவருடைய ஆவியை நாம் எப்பொழுதும் நம்மோடே கொண்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்களிப்புக்கு இந்த வழியில் நாம் தகுதியுள்ளவராயிருக்கிறோம். கர்த்தருடன் தனிப்பட்ட தொடர்பின் இந்த வழியை பொறுத்தளவில் தேவனுக்கு மனிதனுக்கும் இடையில் மனித மத்தியஸ்தர் அவசியம் இல்லாததென வலியுறுத்துகிற அந்த கிறிஸ்துவர்களைப் போலவே நமது நம்பிக்கையும் பழக்கமும் இருக்கிறது. ஏனெனில் அனைத்து விசுவாசிகளின் ஆசாரியத்துவமாக மார்ட்டின் லூதர் குறிப்பிட்ட கொள்கையின் கீழ் தேவனிடம் எல்லாருக்குமே நேரடியான தொடர்பு இருக்கிறது. தனிப்பட்ட தீர்மானங்களிலும் குடும்பங்களை நிர்வகிப்பதிலும் தனிப்பட்ட வழிக்கு மிக அதிக முக்கியம் இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக நம் சபை அங்கத்தினர்களில் சிலர் இந்த நேரடி மற்றும் தனிப்பட்ட வழியின் அவசியத்தை குறைவாக மதிப்பிடுகிறார்கள். தீர்க்கதரிசன தலைமை நிச்சயமாக முக்கியமானதாயிருப்பதால் அடிப்படையில் சபை காரியங்களில் பரலோக உரையாடலை நிர்வகிக்க செயல்படுகிற ஆசாரியத்துவ வழியை தங்களின் நேரடி வழியின் மூலமாக உணர்த்துதலால் தாங்களே எடுக்க வேண்டிய தீர்மானங்களை அந்த தனிப்பட்ட தீர்மானங்களை அவர்களுக்காக தங்கள் ஆசாரியத்த தலைவர்கள் எடுக்க சிலர் நாடுகிறார்கள். தனிப்பட்ட தீர்மானங்களும் குடும்ப நிர்வாகமும் அடிப்படையில் தனிப்பட்ட வழிக்கான ஒரு காரியம். நமது பரலோக பிதாவுடன் இந்த விலையேற பெற்ற நேரடி தனிப்பட்ட வழிக்கு சம்பந்தப்பட்டதில் நாம் நினைவு வைத்திருக்கிற வேண்டிய இரண்டு பிற எச்சரிக்கைகளை நான் சேர்க்க நினைக்கிறேன். முதலாவதாக, ஆசாரியத்துவத்தின் வழியில் தனிமையாக அதன் பரிபூரணத்தில் தனிப்பட்ட வழி தனியாக செயல்படுவது இல்லை. தேவனிடமிருந்து மனிதனுக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறவரான பரிசுத்த ஆவியின் வரம் ஆசாரியத்துவ திறவுகோள்களை தரித்திருக்கிறவர்களால் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிற ஆசாரியத்துவ அதிகாரம் கொண்டவர்களால் அருளப்படுகிறது. வெறும் வாஞ்சையினாலோ அல்லது நம்பிக்கையாலோ அது வருவதில்லை. இந்த ஆவியின் நிரந்தரமான துணைக்கான உரிமைக்கு ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் திருவிருந்தில் தகுதியுள்ளவர்களாக நாம் பங்கேற்கும் போதும் கீழ்ப்படுதலுக்கும் சேவைக்கும் நமது ஞானஸ்தான உடன்படிக்கைகளை புதுப்பிக்கும் போதும் பிரமாணம் எடுப்பது அவசியமாயிருக்கிறது. அதே போன்றே நாம் கீழ்ப்படியாதிருந்தால் அல்லது ஆசாரியத்துவ வழியுடன் நாம் இணக்கமில்லாதவராயிருந்தால் தனிப்பட்ட நேரடி வழியின் மூலமாக நம்பிக்கையுடன் நாம் தொடர்பு கொள்ள முடியாது. நீதியின் கொள்கைகளை பயன்படுத்துவதால் மட்டுமே பரலோகத்தின் வல்லமைகள் கட்டுப்படுத்தப்படுவதில்லை அல்லது கையாளப்படுவதில்லை என கர்த்தர் அறிவிக்கிறார். துரதிருஷ்டவசமாக சில கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதிருக்கவும் அல்லது சில ஆலோசனையை பின்பற்றாதிருக்கவும் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கதாக தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என அறிக்கையிட தேவனின் கட்டளைகளை மீறுகிற அல்லது தங்களின் ஆசாரியத்த தலைவர்களின் ஆலோசனைக்கு கீழ்ப்படியாதிருக்கிறவர்களுக்கு துரதிருஷ்டவசமாக இது பொதுவாக இருக்கிறது. இத்தகையவர்கள் வெளிப்படுத்துதலை அல்லது உணர்த்துதலை பெறலாம், ஆனால் அது அவர்கள் நினைக்கிற ஆதாரத்தில் இல்லை. பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடன் நமது பரலோகப்பிதா நேரடியாக தொடர்பு கொள்கிற நேரடி வழியை போலல்லாமல் ஆசாரியத்துவ தொடர்பின் வழிக்கு கூடுதலான மற்றும் நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரது சபைக்கும் அவர் ஏற்படுத்திய தலைவர்களுக்கும் அவசியமான நல்லெண்ணத்துவதாக இருக்கிறது. அவரது பாவ நிவர்த்தியின் பலியால் அவர் நிறைவேற்றியதால் அவரது பாவ நிவர்த்தியின் ஆசீர்வாதங்களுக்கு தகுதியாயிருக்க நாம் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளை ஏற்படுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால்தான் நமக்கு கட்டளைகளும் நியமங்களும் இருக்கின்றன. அதனால்தான் நாம் உடன்படிக்கைகளை செய்கிறோம். அவ்வாறுதான் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதியடைகிறோம். நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்த பின்னர் இஸ்ரவேலரின் பரிசுத்தரின் இரக்கத்தால் கிருபையால் அவைகள் அனைத்தும் வருகின்றன. அவரது பூலோக ஊழியத்தின் போது அவரது நாமத்தை தரித்திருக்கிற ஆசாரியத்துவ அதிகாரத்தை அவர் அருளி அவரது நாமத்தை தரித்திருக்கிற ஒரு சபையையும் அவர் நிறுவினார். இந்த கடைசி நாட்களில் அவரது ஆசாரியத்துவ அதிகாரம் மறுஸ்தாபிக்கப்பட்டு தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு தூதர்களால் பணிவிடை செய்யப்பட்டு அவரது சபையும் மீண்டும் நிர்வாகிக்கப்பட்டது. இந்த மறுஸ்தாபிக்கப்பட்ட ஆசாரியத்துவம் இந்த மீண்டும் நிர்வாகிக்கப்பட்ட சபையும் ஆசாரியத்துவ வழியில் முக்கியமானதாயிருக்கின்றன. கடந்த காலத்தில் வேதங்களில் மூலமாக அவரது பிள்ளைகளிடத்தில் தேவன் பேசிய வழியே ஆசாரியத்துவ வழி. இந்த வழி மூலமாகவே ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர் மற்றும் உணர்த்தப்பட்ட பிற தலைவர்களின் போதனைகள் மற்றும் ஆலோசனைகள் மூலமாக இப்போதும் அவர் பேசுகிறார். இந்த வழியிலேயே தேவையான நியமங்களை நாம் பெறுகிறோம். இந்த வழியிலேயே அவரது சபையின் சேவை செய்ய நாம் அழைப்புகளை பெறுகிறோம். அவரது சபை வழியே அவரது ஆசிரியத்துவ வல்லமையாயிருக்கிறது. அதன் மூலமாகவே கர்த்தரின் பணியை நிறைவேற்றுவதற்காக அத்தியாவசியமாயிருக்கிற அந்த ஒன்றுபட்டு செய்யும் செயல்களில் பங்கேற்க நாம் சிலாக்கியமுள்ளவராயிருக்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தில் ஆலயங்களையும் ஜபக்கூடங்களையும் கட்டுதலில் வறுமையில் இருப்பவர்களுக்கு உதவுதல் மற்றும் இந்த ஒன்றுபட்டு செய்யும் செயல்களில் அடங்கும். அதிகாரம் பெற்ற நியமங்கள் அத்தியாவசியமானவை என்றும் இயேசு கிறிஸ்துவால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உரிமை அளிக்கப்பட்ட ஒருவரால் நடத்தப்பட வேண்டும் என்றும் சில கிறிஸ்துவர்கள் வலியுறுத்துவதற்கு இந்த ஆசாரியத்துவ வழியை பற்றிய நமது நம்பிக்கையும் பழக்கமும் ஒத்திருக்கின்றன. அதையே நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தை நாம் எவ்வாறு பெறுகிறோம் என்பதில் நாம் பிற கிறிஸ்துவர்களோடு வேறுபடுகிறோம். ஆசாரியத்துவ வழியின் முக்கியத்துவத்தை அடையாளம் காண நமது சபையின் சில அங்கத்தினர்கள் அல்லது முந்தைய அங்கத்தினர்கள் தவறிவிட்டார்கள். சபையின் அந்த தலைவர்களின் அந்த நிகழ்ச்சிகளின் முக்கியத்துவத்தை அவர்கள் குறைவாக எடை போட்டு விட்டார்கள். தனிப்பட்ட வழியை முழுவதுமாக சார்ந்திருந்ததில் அவர்கள் தங்கள் சொந்த வழியில் போய் கோட்பாட்டை விளக்குவதாக உரிமை பாராட்டி தீர்க்கதரிசி தலைவர்களின் போதனைகளுக்கு எதிரான போட்டியான சபைகளுக்கு நடத்தப்பட்டார்கள். இந்த வழியில் ஒழுங்குபடுத்தப்பட்ட மதம் என அழைக்கப்படுகிறதென தற்கால ஏளனத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். ஒழுங்குபடுத்தப்பட்ட மதத்தின் தேவையை மறுக்கிறவர்கள் அவரது சபையையும் அதன் பழங்காலத்தின் தலைவர்களையும் நிர்வகித்தவான தற்காலத்தின் அவர்களை மீண்டும் நிர்வகித்து வருமான போதகர்களின் பணியை மறுக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்ததைப் போல தெய்வீக அதிகாரத்தால் நிர்வகிக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட மதம் அத்தியாவசியமாயிருக்கிறது. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைகளையாகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக ஏற்படுத்துகிறார். முக்கியமான ஆசாரியத்து வழியில் நம்பிக்கையுடன் சேர்ந்திருக்கிற நாம் நினைவு கூற வேண்டிய இரண்டு எச்சரிக்கைகளை சேர்க்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக, ஆசாரியத்துவ வழி தனிப்பட்ட வழிக்கான தேவையை நீக்கிவிடாது. சத்தியத்தின் ஒரு தனிப்பட்ட சாட்சி நம் அனைவருக்கும் வேண்டும். நமது விசுவாசம் அதிகரிக்கும் போது பெற்றோர், ஆசிரியர்கள் அல்லது ஆசாரியத்துவ தலைவர்கள் போன்ற பிறரின் வார்த்தைகளையும் விசுவாசத்தையும் நாம் சார்ந்திருப்பது அவசியமாயிருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட வழியின் மூலமாக அந்த சாட்சியை பெறுவதற்கு பதிலாக குறிப்பிட்ட ஒரு ஆசிரியத்துவ தலைவர் அல்லது ஆசிரியை மட்டுமே முழுமையாக நாம் சார்ந்திருந்தால் அவரின் செயலால் நம்பிக்கையை இழக்க என்றென்றைக்கும் நாம் அபாயத்தில் இருப்போம். சத்தியத்தின் ஒரு முதிர்ச்சியான ஞானத்தை அல்லது சாட்சி அடைவதில் நமக்கும் நமது பரலோக பிதாவுக்கும் நடுவில் ஒரு மனித மத்தியஸ்தரை நாம் சார்ந்திருக்க கூடாது. இரண்டாவதாக, தனிப்பட்ட வழியை போல நாம் தகுதியாயும் கீழ்ப்படிதலுமாய் இருந்தால் வரை நமது பலனுக்காக ஆசிரியத்துவ வழி முழுமையாகவும் சரியாகவும் செயல்படுவதில்லை. தேவனின் கட்டளைகளை மீறுதல்களில் நாம் உறுதியாயிருந்தால் நாம் அவரது சமூகத்திலிருந்து அருப்புண்டு போவோம் என அநேக வேதங்கள் போதிக்கின்றன. அது நடைபெறும் போது கர்த்தரும் அவரது ஊழியக்காரர்களும் ஆவிக்குரிய உதவியை நமக்கு கொடுப்பதில் வெகுமாக கட்டுப்படுத்தப்படுவார்கள். நாமே அதை அடையவும் முடியாது. கர்த்தரின் ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியுடன் தொடர்பு கொள்ள தயாராயிருக்கிறதன் ஒரு தெளிவான எடுத்துக்காட்டை சரித்திரம் நமக்கு அளிக்கிறது. ஒரு நாள் காலையில் மொழிபெயர்ப்பை அவர் தொடர ஆரம்பித்த போது வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதை பற்றி அவர் கவலையடைந்தார். அந்த பிரச்சனை அவரது மனைவி எம்மாவால் ஏற்பட்டது. ஆலிவரும் நானும் மாடிக்கு சென்றோம். மொழிபெயர்ப்பை தொடர விரைவிலேயே ஜோசஸ் மேலே வந்தார். ஆனால் அவரால் எதையும் செய்ய முடியவில்லை. ஒரு வார்த்தையை கூட அவரால் மொழிபெயர்க்க முடியவில்லை. அவர் கீழே இறங்கி வந்து தோட்டத்திற்குள் போய் கர்த்தருடன் ஜெபித்தார். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அது நடந்து வீட்டிற்கு திரும்ப வந்து எம்மாவிடம் மன்னிப்பு கேட்டார். பின்னர் நாங்கள் இருந்த மாடிக்கு அவர் வந்து மொழிபெயர்ப்பு நல்ல முறையில் தொடர்ந்தது. அவர் தாழ்மையாயும் உண்மையாயும் இருக்கும் வரை அவரால் எதையும் செய்ய முடியவில்லை. அவரது பிள்ளைகளுடன் நமது பரலோக பிதா தொடர்பு கொள்ள அமைத்த இரண்டு வழிகளின் தேவையை பற்றிய கூடுதலான எடுத்துக்காட்டுகளை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அவரது பிள்ளைகளுக்கு அநித்தியத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறதற்கான அவரது நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இரண்டு அத்தியாவசியமாக இருக்கிறது. மோசே அளவுக்கதிகமாக முயற்சி கூடாதென்ற தகப்பனாகிய எத்ரோவின் ஆலோசனையை இந்த தேவனின் பழங்காலத்து வேத குறிப்பு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும்.
Thou shalt teach them ordinances and laws, and shalt show them the way wherein they must walk, and the work that they must do. End of quote. In other words, the
வேறு அர்த்தத்தில் தங்கள் ஆசாரியத்துவ தலைவர்களிடம் எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வரக்கூடாதென இஸ்ரவேலின் மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். கட்டளைகளை அவர்கள் புரிந்து கொண்டு தாங்களே தங்களுடைய அநேக பிரச்சனைகளை தீர்க்கொள்ள உணர்த்துதலை நாட வேண்டும். இரண்டு வழிகளுக்கான தேவையை சமீபத்தில் சிலி நாட்டில் நடந்த சம்பவங்கள் விவரிக்கின்றன. சிலியில் மிக மோசமான பூகம்பம் ஏற்பட்டது. நமது சபை அங்கத்தினர்களில் அநேகர் தங்கள் வீடுகளை இழந்தனர். சிலர் தங்கள் குடும்பத்தாரை இழந்தனர். அநேகர் தன்னம்பிக்கை இழந்தனர். இத்தகைய அழிவுகளுக்கு உதவ நமது சபை ஆயத்தமாயிருப்பதால் உணவு, உறைவிடம், பிற பொருட்களுக்கான உதவி உடனடியாக கொடுக்கப்பட்டது. கர்த்தரின் சபை மற்றும் அதன் தலைவர்கள் செய்த பொருட்களின் உதவியின் மூலமாக அவரின் குரலை சிலியின் பரிசுத்தவான்கள் கேட்டனர். ஆனால் ஆசிரியத்துவ வழி எவ்வாறு செயல்பட்டாலும் கூட அது போதுமானதாயிருக்கவில்லை. நாடுகிறவர்களுக்கு செவி கொடுப்பவர்களுக்கு பரிசுத்தாவியின் மூலமாக வருகிற ஆறுதலின் வழிநடத்துதலின் நேரடி செய்தியை பெற ஜபத்தில் ஒவ்வொரு அங்கத்தினரும் கர்த்தரை தேட வேண்டும். இரண்டு வழிகளுக்கும் தேவையான மற்றொரு எடுத்துக்காட்டு நமது ஊழிய பணி. ஆசாரியத்துவ வழியின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட போதனைகளாலும் தனிப்பட்ட வழியின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட சாட்சியாலும் ஊழியக்காரர்களாயிருக்கிற அழைக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் தகுதியுள்ளவர்களாகியும் வாஞ்சியுள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். ஆசாரியத்துவ வழியின் மூலமாக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பின்னர் கர்த்தரின் பிரதிநிதிகளாகவும் அவரது ஆசிரியத்துவ வழியின் கீழும் விசாரிப்பவர்களுக்கு அவர்கள் போதிக்கிறார்கள். சத்தியத்தை உண்மையாக தேடுகிறவர்கள் செவி கொடுத்து தனிப்பட்ட வழியின் மூலமாக செய்தியின் சத்தியத்தை தாங்களே அறிந்து கொள்ள ஜெபிக்கும்படி ஊழியக்காரர்கள் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள். குடும்பத்திலும் சபையிலும் ஆசிரியத்துவத்தை அதிகாரத்தின் காரியத்திற்கு இந்த கொள்கைகள் எவ்வாறு பொருந்துகிறது என்பதற்கு இறுதியான ஒரு எடுத்துக்காட்டு. பொருத்தமான ஆசாரியத்துவ திருவுக்கோள்களை தரித்திருக்கிறவர்களிடம் வழிநடத்துதலின் கீழ் சபையில் அனைத்து ஆசிரியத்துவ அதிகாரங்களும் செயல்படுகின்றன. இது ஆசிரியத்துவ வழி. ஆனால் தகப்பனோ அல்லது கணவனை இழந்த தாயோ குடும்பத்தில் அதிகாரம் கொண்டவர். ஆசிரியத்துவ திருவுக்கோள்களை தரித்திருக்கிற யாரிடமிருந்தும் அதிகாரம் பெற தேவையில்லாமல் குடும்ப காரியங்களில் செயல்படுகிறார்கள். அது தனிப்பட்ட வழியைப் போல நமக்கு வளர்ச்சி வேண்டுமென்றாலும் அவரது பிள்ளைகளுக்கான நமது பரலோக பிதாவிடம் திட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்கிற இறுதியான ஆசீர்வாதங்களை அடைய வேண்டுமென்றாலும் இரண்டு வழிகளுமே நமது குடும்ப வாழ்வில் செயல்பட வேண்டும். அநித்திய வாழ்வின் நோக்கமான வளர்ச்சியை அடைய தனிப்பட்ட வழி, ஆசிரியத்துவ வழி இரண்டும் நாம் சரியான அளவில் சமமாக பயன்படுத்த வேண்டும். முழுவதுமாக தனிப்பட்ட வழியின் மீது சொந்த மத பழக்கங்களை சார்ந்திருந்தால் தனிப்பட்டவர்களின் முக்கியத்துவம் தெய்வீக அதிகாரத்தை அகற்றிவிடுகிறது. சொந்த மத பழக்கம் ஆசிரியத்துவ வழியின் மீது அதிகமாய் சார்ந்திருந்தால் தனிப்பட்ட வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. தங்களின் நித்திய இலக்கை அடைய தேவனின் பிள்ளைகளுக்கு இரண்டு வழிகளுமே தேவையாய் இருக்கிறது. ஆசாரியத்துவ வழியின் திறவுகோள்களை பெற்றுள்ள தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கர்த்தரின் தீர்க்கதரிசி என்று நான் சாட்சியளிக்கிறேன். இயேசுவே கிறிஸ்து என்றும் இது அவருடைய சபை என்றும் நான் சாட்சியளிக்கிறேன். மற்றும் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் உண்மையை பரலோகத்திடமிருந்து ஜபத்தில் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நான் சாட்சியளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.